தென்றல் ஏப்ரல் 2014 ஆண்டு இதழில் டெக்சஸில் இருந்து சந்திரமொழி அவர்கள் எழுதும் புதினம் ஆத்மசாந்தி தொடர்கிறது. அத்தியாயம் 2 முதல் நட்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பரத் சர்டிபிகேட்டுகளை சரிபார்த்துக் கொண்டான். செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியதற்கும் அரியர்ஸ் மேல் அரியர்ஸ் வைத்து 3 வருஷம் அதிகம் எடுத்து டிகிரி வாங்கியதற்கு என்ன காரணம் சொல்வது என்று தெரியவில்லை. 6 அடி உயரம், மாநிலத்துக்கு கொஞ்சம் தூக்கலான, தென்னிந்தியாவுக்கு சற்று அபூர்வமான நிறம், ஜிம்முக்கெல்லாம் போகாவிட்டாலும் திருவல்லிக்கேணி தெரு கிரிக்கெட், பீச்சில் பட்டம், தண்ணீர் லாரியிலிருந்து தினம் குடம் குடமாய் தூக்கி வரும் தண்ணீர் விளையாட்டு போன்றவற்றால் முறுக்கேறி இருந்த உடல், படிய வாரி இருந்தாலும் கச்சிதமாய் ஸ்டைலாக பொருந்திய அடர்த்தியான முடி, ஜில்லெட் உபயத்தில் மழுந்து ஷேவ் செய்த முகத்தில் 1 சென்டிமீட்டருக்கு எப்போதும் சிநேகமான ஒரு சிரிப்பு. அவன் வயதை ஒத்த மற்ற நடுத்தர வர்க்க இளைஞர்களை விட சற்று வித்தியாசப்படும் அளவு பரத் ஓரளவு வசீகரம் நிரம்பிய இளைஞன். பரிச்சயம் இல்லாதவர்கள் கூட அனிச்சையாக பார்த்துவிட்டு அவனை கடந்து போகும் முன் அட என்று ஒரு நொடி மறுபடி தங்கள் பார்வையை செலுத்த தோணும் ஈர்ப்பு அவனிடம் இருந்தது. நிறைய சந்தர்ப்பங்களில் அவனுடைய தோற்றம் சூழ்நிலைக்கேற்ப பதிலளிக்கும் சாமர்த்தியமும் அவனுடைய மற்ற குறைகளை நமத்து போக வைத்திருக்கின்றன. இப்போதும் அதை நம்பித்தான் பரத் இந்த இன்டர்வியூவுக்கு போகிறான். எல்லோரையும் போல சப்வேயை சட்டை செய்யாமல் மெயின் ரோடை வாகன எரிச்சலுக்கிடையே கடந்து பீச் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான். திருவல்லிக்கேணியிலிருந்து பீச் வரை அவ்வளவு கும்பல் இல்லை, ஆனால் பீச் ஸ்டேஷனிலோ ஒரு பெரும் ஜனசமுத்திரம் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து வெளிவந்து கொண்டிருந்தது. நடைபாதையில் இருந்து கார்பரேஷனால் துல்கானத்தம்மன் சிலை அகற்றப்பட்டது கூட கவனத்தில் இல்லாமல் பழக்க தோஷத்தில் அந்த இடத்தை கடக்கும் போது பலர் வெற்றிடத்தை நோக்கி தாவாங்கட்டையில் இருவிரல்களால் கீபோர்டு வாசித்தனர். அவர்கள் செய்கிறாளே என்று என்ன ஏது என்று தெரியாமலேயே இன்னும் பலர் குழப்பத்தோட அதே செயலை செய்தவாறு தங்கள் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தனர். விதவிதமாய் பறக்க பறக்க என்ன செய்கிறோம் என்று யோசிக்க கூட நேரமில்லாமல் சாவி கொடுத்த பொம்மைகள் போல எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சமுத்திரக்கரை ஓரம் நிற்கும் சிறுவனை போல் பரத் கடிகாரத்தால் ஓட்டப்படும் அந்த மனித கும்பலை பார்த்து ஒரு நொடி திகைத்துத்தான் போனான். இந்த வேலை கிடைத்துவிட்டால் இதோ இந்த கும்பலில் இன்று முதல் நானும் ஐக்கியமாகி விடுவேன். பிறகு எதை பற்றியும் யோசிக்க நேரமில்லாமல் இந்த ஓட்டம் 60 வயது வரை நீடிக்கும். இது ஒரு சாதுரியமான அதே நேரம் ஈவு இறக்கம் இல்லாத ஆட்டம். முதலில் ஒரு ஆரம்ப நிலை வேலை, கொஞ்சம் தன்னிறைவு, அப்புறம் அலுவலகத்தில் போட்டி, கொஞ்சம் பாராட்டு, ப்ரமோஷன். அட, நாம நினைச்ச அளவுக்கு மோசமில்லை என்று எண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் சூடு பிடிக்கும். தாழ்பாள்கள் போடப்படும். பிறகு கல்யாணம், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், சின்னதாய் அப்பார்ட்மெண்ட், குழந்தைகள், குடும்ப செலவு. இந்த கட்டம் வந்ததும் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வேலைக்கு போயே தீர வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். பிறகு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நடுத்தர வர்க்கம் என்பது கொஞ்சம் அப்கிரேட் செய்யப்பட்ட அன்னாடம் காய்ச்சி வர்க்கம். மாச சம்பளத்துக்கு ஏதேனும் கேடு வந்தால் நிலைமை கோவிந்தாதான். அந்த மாச சம்பளத்தை பாதுகாத்துக் கொள்ள விருப்பு விருப்பை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கிட்டத்தட்ட தன்னையே அடமானம் வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் யதார்த்தம். பரத் சுதந்திரமாகவே எப்போதும் இருக்க ஆசைப்பட்டான். தனக்கு ஏதோ ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, எங்கேயோ காத்திருக்கிறது என்று நம்பினான். அதுவரை தனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு ஜாலியாக இருக்கலாம் என்று நினைத்து தான் கடந்த 6 மாதமாக ரொம்ப சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் வேலை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் குடும்பச் சூழல் கனவுகளுக்கு காத்திருக்க அவனுக்கு இதற்கு மேல் நேரம் கொடுக்கவில்லை. இப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி, அதுவும் மறைமலை நகர் தாண்டி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போவோம் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. மெட்ரோல பீச் ஸ்டேஷன் வரையும் போயிடு, அங்கிருந்து மறைமலை நகருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சியானா உட்கார்ந்துட்டே போயிடலாம். ஷேர் ஆட்டோல எல்லாம் இன்னைக்கு போகாதே, சட்டை பேண்ட் எல்லாம் கசங்கி இன்டர்வியூவுக்கு அன்பிரசன்டபிளா போய் நிப்பேன். உனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கும்னு அந்த பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வேண்டிட்டு வந்துடுறேன். போகும்போது ஹனுமான் சாலிசா சொல்லிண்டே போ. ஆல் தி பெஸ்ட். அப்பாவும் அம்மாவும் தெருமுறை வரை கவலையோடு அதே நேரம் தங்கள் பிள்ளை வெளியூரில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முதல் அடியை எடுத்து வைப்பதை பெருமையோடு பார்த்தவாறு கொடுத்த பிரியா விடை அவர்கள் தன் மீது எவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார்கள் என்று பரத்துக்கு நினைப்பூட்டின. திரும்ப வீட்டுக்கு போய்விடலாம் என்று ஒரு நிமிடம் நினைத்து பின் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பீச் ஸ்டேஷனில் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தான். பரத்தின் மனமாற்றத்துக்கு இன்னொரு காரணம் அவன் நண்பன் மனோகர். பரத் சென்டிமெண்டலாக யோசிப்பவனே இல்லை. சிரமப்படுவது, கவலைப்படுவது இதெல்லாம் அவனுக்கு அந்நியமான விஷயங்கள். ஆனால் போன வாரம் மனோகர் பேரிடியாக சொன்ன செய்திக்கு பிறகு வேலை விஷயத்தில் தன் எண்ணத்தை பரத் மாற்றிக்கொண்டு விட்டான். மின்வண்டி புறப்பட்டதோடு மனோகரை முதன் முதலில் சந்தித்த சிறுவயது நிகழ்ச்சிகளும், போன வாரம் மனோகரோடு நாயர் கடையில் பேசின போது அவன் கொடுத்த பேரதிர்ச்சியை பற்றிய எண்ணங்களும் பரத்தின் மனதில் புறப்பட்டன. மனோகர் பரத்தின் சம வயதினன். ஏறத்தாழ இருவருக்கும் ஒரே எண்ணங்களும் அலைவரிசையும் கொண்டிருந்ததால் பார்த்த நாள் முதல் சிம் கார்டும் செல்போனும் போல இணைப்பிரியாமல் இருந்தார்கள். 20-22 ஆண்டுகளுக்கு முன் மனோகரை பார்த்த அந்த முதல் நாள் பரத்துக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பரத்துக்கு அப்போது 6 அல்லது 7 வயது இருக்கலாம். அவனுக்கு நினைவு தெரிந்து அந்த பால்ய பிராயத்துக்குள் மைதாப்பூரில் 4 வீடு மாறிவிட்டார்கள். அதாவது மோகனும் கஸ்தூரியும் மாற்றிவிட்டார்கள். குடித்தனக்காரர்களுக்கே உரித்தான சாபக்கேடு அவர்களை அந்த சமயம் பெரிதாக வாட்டியெடுத்தது. வீட்டு ஓனரே மெட்ராஸ்ல இந்த வீட்டுல இருக்க போறார், வாடகை இன்னும் 1000 ரூபாய் கூட தர ரெடியா இருக்காங்க, சொந்தக்காரங்க வராங்க, வீட்டை இடிச்சே பிளாட் கட்ட போறோம், ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு காரணம் சொல்லி வீட்டை காலி செய்ய சொன்னார்கள். பரத் ஒவ்வொரு முறை வீடு மாறும் போதும் தரையில் புரண்டு புரண்டு அழுவான். வீடு மாறினால் புது அக்கம் பக்கத்தினர், புது நண்பர்கள், மொத்தத்தில் புதிய சூழ்நிலை என்பது பெரியவர்களுக்கு எளிதான மாற்றமாய் இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன பையனாக இருந்த பரத்துக்கு நரக வேதனையாக இருந்தது. பழைய நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் ஒவ்வொரு முறையும் தொலைப்பது அவனுக்கு கஷ்டமாயிருந்தது. எந்த வீட்டில் குழந்தைகளின் கஷ்ட நஷ்டத்தை கேட்டு வீடு மாற்றுகிறார்கள்? பரத் வீட்டில் கேட்பதற்கு மோகன் அந்த உற்சாகமாக வீட்டுக்கு வந்தார்.
கஸ்தூரி, உடனே புறப்படு, ட்ரிப்ளிகேன்ல ஒரு நல்ல வீடு வாடகைக்கு கிடைச்சாச்சு. நான் நேத்து ஏவோ சம்பத்தோட போய் பாத்துட்டு வந்துட்டேன். சின்னதா இருந்தாலும் இங்க வீட்டை விட வசதியா இருக்கு. உனக்கு பிடிச்சிருச்சுன்னா தை மாசமே பால் காய்ச்சிட்டு குடி போயிடலாம்.
ட்ரிப்ளிகேனா? ஏன் மயிலாப்பூர விட்டுட்டு அங்க பாத்தீங்க?
3 வருஷமா இடம் இடமா குடி தூக்கியும் உனக்கு புத்தி வல்லியா? இங்க எல்லா ஓனரும் இப்ப வீட்டுக்கு ஜாஸ்தி வாடகை எதிர்பார்க்கறாங்க, இல்லைன்னா வீட்டை பில்டருக்கு விக்கிறாங்க. மயிலாப்பூரை விட்டு வெளியில பாக்குறதை தவிர வேற வழி இல்லை.
சுப்பிரிகேன மட்டும் துரத்த மாட்டாங்களா? ஒரு சொந்த வீடு நமக்குன்னு இருந்திருந்தா இந்த இழவெல்லாம் இல்லாம நிம்மதியா இருந்திருக்கலாம். இதுக்குதான் தலை தலையா முட்டின்றேன். அண்ணா நகர்ல ஹவுசிங் போர்டு பிளாட் உங்க அப்பாவோட தியாகிகள் கோட்டாவில உங்க அம்மாவுக்கு அலாட் பண்ணினாங்க. அத அவங்களுக்கு வேணாம்னா எடுத்துக்க வேணாம். நாம இப்ப வாடகை வீட்டுல கிடந்து அல்லாடுறோமேனு இறக்கப்பட்டு நமக்காவது கொடுத்திருக்கலாம். வேணாம் எழுதி கொடுத்து நம்ம வயத்துல அடிச்சுட்டா. கஸ்தூரி விரல்களை நெறித்து கோபத்தை பொழிந்தாள்.
ஆத்தாவ பத்தி பேசாத, அவங்களை முழுசா புரிஞ்சுக்க உனக்கு இந்த ஆயுசு போதாது. சற்றே தழைந்து, ஓனர் கனகராஜ் ரொம்ப நல்ல மனுஷன், தவிர ட்ரிப்ளிகேன் என் ஆபீஸுக்கும் ரொம்ப பக்கம். டிரான்ஸ்போர்ட்ல மாசம் 200 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாம். கேபிள் டிவி கேட்டுட்டே இருந்தியே, அங்க போனதும் மிச்சம் பிடிக்கிற பணத்துல கேபிள் டிவி போட்டுக்கலாம்.
எந்த அஸ்திரத்தை வீசினால் கஸ்தூரி மடங்குவாள், அதுவும் ஆத்தாவை பற்றிய கோபத்தில் இருக்கும் போது என்பதை மோகன் நன்றாகவே தெரிந்தவர். அவர் வீசிய அஸ்திரம் நன்றாகவே வேலை செய்தது. அந்த தெருவில் என் பேட்டையிலேயே பில்டர்களின் பிளாட் கட்டும் அசுர பசுக்கு தப்பி பிழைத்து ஒரு சில பழைய கால வீடுகளில் அந்த குறுகலான கட்டிடமும் ஒன்று. 6 குடித்தனங்கள் சின்னதும் பெரிதுமாக இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அந்த ஒரு கட்டிடத்துக்குள் இருந்தன. இதில் காலியாயிருந்த ஒரு போர்ஷனுக்கு தான் மோகனின் குடும்பம் குடிபோக இருந்தது. ஓனர் கனகராஜ், அவருடைய மனைவி மணிமேகலை, மகள் மலர்விழி, பையன் மனோகர் இவர்களோடு மாடி போர்ஷனில் குடியிருந்தார். கொஞ்சம் பசையுள்ள குடும்பம். தூத்துக்குடியிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர், கடும் உழைப்பாளி. பட்டணத்துக்கு கையில் காலனா இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கும் இங்குமாய் தொழில் கற்றுக்கொண்டு பிறகு சொந்தமாக கடை வைத்து முன்னுக்கு வந்தவர். 12 வருஷம் முன் மலர்விழி பிறந்த போது இந்த வீட்டை வாங்கினார். அதற்கு 5 வருஷம் கழித்து மனோகர் பிறந்த போது ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இப்போது உலகில் நம்பர் 1 இருக்கும் ஜெர்மன் கம்பெனியான KTKயின் மோட்டார் வாகன உதிரி பாகம் வாங்கி விற்கும் டீலர்ஷிப் எடுத்து தன் வியாபாரத்தை இன்னும் பெருக்கிக் கொண்டிருந்தார். அன்று குடியரசு தினமானதால் கடைக்கு விடுமுறை, மதியம் வீட்டில் இருந்தார்.
வாங்க வாங்க, என்ன வீடெல்லாம் பிடிச்சிருந்ததா? தண்ணி மட்டும் கொஞ்சம் கஷ்டம், தெருமுனையில டேங்கர் லாரி வருது பிடிச்சுக்கலாம். மத்தபடி சௌகரியமா இருக்கும். எனக்கும் உங்களை மாதிரி ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு கௌரவமா குடுத்தனும் இருக்கிறவங்க எங்கிட்டு குடி வர்றது ரொம்ப சந்தோஷம். டேய் குட்டி பையா, வா வா, நமக்கும் ஒரு பையன். ஏய் மனோகர், இங்கிட்டு வா.
தோ வந்தப்பா என்றவாறு துருத்துருவென்று பக் பக் என்று குவிய ஒரு புறாவை கைகளால் தடவியவாறே ஒரு பையன் ஓடி வந்தான்.
மனோகர், உனக்கு புது ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு, இனிமே இங்க நம்ம வீட்டு கீழதான் இருக்க போறாங்க. ஓ, மத்த ஃப்ரெண்டுகளை எல்லாம் அறிமுகம் செய்து வை, போய் விளையாடுங்க, நாங்க பெரியவங்க பேசிட்டு வர்றோம்.
பேர் என்ன?
மனோகர் மிரண்டவாறு நின்ற பரத்திடம் கேட்டான். அட, நான் கேட்க மறந்தேனே, கனகராஜ் வியந்தார்.
என் பேர் பரத்வாஜ், பரத்னு கூப்பிடுவாங்க.
என் பேர் மனோகர், மனோன்னு கூப்பிடுவாங்க.
வா, கீழே போய் விளையாடலாம்.
மனோகரை விட அவன் கையில் இருந்த புறா பரத்தை அதிகம் ஈர்த்தது. சின்ன வயதில் கோழி வளர்க்க ஆசையா இருக்கு என்று அம்மாவிடம் சொல்லி அதெல்லாம் இந்த வீட்டுல சேர்க்க கூடாது என்று திட்டும் அடியும் வாங்கியது பரத்துக்கு நினைவுக்கு வந்தது.
அந்த புறாவை நான் கொஞ்சம் பிடிச்சுக்கவா?
இந்தா, இதோ இப்படி பிடிச்சுக்க. கழுத்த பிடிக்காத, குறுகுறு வென்றிருந்தது. சரியாக பிடிக்காததால் விருட்டென்று இறக்கை அடித்து புறா பறந்து விட்டது.
ஐயோ, பறந்து போயிடுத்து, ரொம்ப சாரி. எனக்கு பிடிச்சுக்க தெரியல, உன்னோட புறாவை தொலைச்சுட்டேன்.
பரத் அழத் தொடங்கினான். ஏய் ஏய் பரத், அழுவாதே, அதை புடிச்சுக்கலாம். பரத் பக் 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 என்று வாயை அழகு காட்டுவது போல் வைத்துக் கொண்டு வினோதமான ஒலி எழுப்பினான் மனோகர். ஐந்தே வினாடிகளில் பறந்து போன புறா அவன் தோல் மீது வந்து ஒய்யாரமாக உட்கார்ந்தது. இப்போது மனோகரையும் பிடித்து விட்டது. குடிவந்த நாளிலிருந்து இன்னும் வேறுபாடுகள் மனதில் கலக்காததால் அந்த சிறுவர்கள் இருவரும் எந்த ஏற்றத்தாழ்வோ வேற்றுமையோ அறியாமல் ஒன்றாய் பழகினார்கள். கனகராஜ் சிபாரிசு பரத் மனோகர் பிடித்த அதே பள்ளியில் சேர்ந்து விட்டான். ஒரே ஒரு விஷயத்தை தவிர இருவரும் ஒரே மாதிரி சேட்டைகள், படிப்பில் கவனமில்லாமல் இருத்தல், ஒரே விளையாட்டு என்று பழகிய சில வாரங்களிலேயே ஒன்றிணைந்து விட்டார்கள். மனைவியின் மூலம் பரத்துக்கும் அக்கா கிடைத்த மாதிரி இருந்தது. அவள் மனோவுக்கும் பரத்துக்கும் பாடம் சொல்லி கொடுப்பாள். கர்ச்சீப்பில் அவர்கள் பெயரின் இனிஷியல், பூ, காய் எல்லாம் போட்டு எம்ப்ராய்டரி செய்து தருவாள். பரத் வீட்டில் ஏதாவது பண்டிகை விசேஷம் என்றால் மனோகர் வீட்டுக்கும் மனோகர் வீட்டு விசேஷ பலகாரங்கள், அதிலும் அவன் அம்மா செய்யும் மெக்ரோன் போன்ற ஸ்பெஷல் இனிப்புகள் பரத் வீட்டுக்கும் பரிமாற்றம் ஆயின. அக்கம் பக்கத்தில் மற்ற குடித்தனக்காரர்களும் நல்ல மாதிரியாக இருக்கவே கஸ்தூரிக்கும் திருவல்லிக்கேணி பிடித்து போய் மயிலாப்பூரை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தே போனாள். பரத்துக்கு சொந்தமாக கடை வைத்து எல்லாரையும் ஆளுமை செய்தவாறு கனகராஜ் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பதும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் அப்பா மாத கடைசியில் காசில்லாமல் கஷ்டப்படுவதும் பெரிதாக தெரிந்தது. செக்குமாடு மாதிரி மாச சம்பள வேலைக்கு போவதை அவன் இழிவாக நினைக்க ஆரம்பித்தான். மனோகரின் வீட்டில் எல்லா புது மாடல் எலக்ட்ரானிக் சாமான்களும், ஏன் ஒரு ரூமில் ஏர் கண்டிஷன், அப்போது புதிதாக சந்தைக்கு வந்து புழங்கிக் கொண்டிருந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருந்தன. இதையெல்லாம் விட கனகராஜ் டீலர்ஷிப் கடைக்கு போக வர பல பல வென்று துடைத்து வைத்த எக்ஸ்ப்ளோரர் பைக் பரத்தை வெகுவாக கவர்ந்தது. அவரே அதை அக்குவேறு ஆணி வேறாக கழட்டி போட்டு ரிப்பேர் பார்த்து கழட்டிய சுவடே தெரியாமல் ஒன்று சேர்த்து மாட்டி விடுவார். அப்படி செய்யும் போது மனோகருக்கு ஒவ்வொரு பகுதியையும் காட்டி அது எப்படி வேலை செய்கிறது என்று விளக்கம் கொடுப்பார். மனோகருக்கு இதிலெல்லாம் துளியும் ஆர்வம் கிடையாது. கையெல்லாம் ஒரே கிரீஸ், ஆயில் அழுக்காவது, எனக்கு பிடிக்கலப்பா என்று தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பார். பரத்துக்கு கண்ணெதிரே ஒரு தங்கச் சுரங்கத்தை திறந்து வைத்தது போல இருக்கும். கொஞ்ச நாளிலேயே கனகராஜே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த மோட்டார் பைக்கின் செயல்பாடுகளையும் பாகங்களையும் முழுக்க தெரிந்து கொண்டான். கனகராஜ் மோகனிடமும் கஸ்தூரியிடமும் ரொம்ப பெருமையாக, மனோகருக்கு இந்த டெக்னிக்கல் சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தந்தா பிற்காலத்துல எனக்கு புறவு என் கடை பிசினஸ பெருசா எடுத்து வளர்க்க சௌகரியமா இருக்கும்னு பார்த்தேன். அவனுக்கு இதுல எல்லாம் சுத்தமா பிடிமானமே இல்ல. ஆனா பரத்துக்கு கற்பூர புத்தி, அத்தனையும் சுழுவா கத்துக்கிட்டான். நீங்க வேணா பாருங்க, அவன் பெரிய என்ஜினியர் ஆகற போறான், எழுதி வச்சுக்கங்க, படி சுட்டி என்றார். இன்ஜினியர் ஆகலாம், ஆவரத்துக்கு நல்லா படிக்கணும், அப்போதான் காலேஜ்ல சீட் கிடைக்கும். படிப்பு ஆர்வமே இல்லாம இருக்கான், எங்க இன்ஜினியர் ஆகுறது என்று மோகன் கொஞ்சம் பெருமை கலந்த குரலிலேயே அழித்துக் கொள்வார். கனகராஜுக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான ஓய்வு நாளில் பரத்தையும் மனோகரையும் பைக்கில் உட்கார வைத்து இரவு நேரத்தில் கடற்கரை சாலையில் வேகமாக போன போது பரத்துக்கு கனவுலகத்தில் பறப்பது போல இருந்தது. அவனுடைய பணக்காரனாகும் கனவும் படிப்பை இரண்டாம் பட்சமாக நினைக்க தொடங்கியதும் கனகராஜை அவன் மானசீக ஹீரோவாக நினைக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்துதான் துளிர் விட்டிருக்க வேண்டும். மனோகர் இந்த ஒரு விஷயத்தில் பரத்திடமிருந்து வித்தியாசப்பட்டான். டே மனோ, உங்க அப்பா சூப்பர்ரா, என்ன ஸ்டைலா, ஒரு கையில பைக் ஓட்டுறாரு, எல்லாரையும் மிரட்டுறாரு, ஒரே அவர்ல மொத்த பைக்கையும் கழட்டி மாட்டிடுறாரு. எனக்கு இந்த சம்மர் லீவ்ல பைக் ஓட்ட கத்து தரேன்னு இருக்காரு, நீ ஏண்டா இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற. பரத், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், மோட்டார் கிளீன் பண்றது எதுவுமே பிடிக்கலடா. எப்பவும் ஒரு சிக்கு வேர்வை நாத்தம், ஆயில் அழுக்கு கரை, இதெல்லாம் எதுவும் வேணாண்டா. எப்ப போவார் வருவார்னே தெரியாம எந்நேரமும் அதை இங்க அனுப்பியாச்சா, இதை இங்க அனுப்பியாச்சான்னு போன்லயே இருப்பாரு. ஏதாவது தப்பாகி நட்டம் ஆச்சுன்னா எங்க அப்பா என்னம்மா டென்ஷன் ஆகி குதிப்பாரு தெரியுமா. நீ சும்மா அவர் எப்பயாச்சும் சிரிச்சுக்கிட்டு பீச் ரோட்ல பைக்ல கூட்டிக்கிட்டு போறத வச்சு எல்லாம் ஜாலியா இருக்கிறதா நினைக்காத. சினிமா, கிஷ்டிந்தா, கிரிக்கெட் மேட்ச் எதுக்குமே நான் எங்க அப்பா கூட போனது இல்லடா. அவருக்கு எதுக்கும் எங்க கூட வர்றதுக்கு நேரம் இல்ல. எப்பயும் பிசினஸ் மட்டும்தான் முக்கியம். இது பரவாயில்லடா, நீ நினைச்சா மலர் அக்கா கூடவும் உங்க அம்மாவோடவும் இதுக்கெல்லாம் போகலாம். எங்க அப்பாவுக்கு நேரம் இருந்தாலும் நீ சொன்ன சினிமா, கிஷ்டிந்தா, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போனா காசு செலவாகும்னு இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு. அது பரவாயில்லடா பரத், பீச்சுக்கு கோயிலுக்கெல்லாம் நீங்க சேர்ந்து போறீங்களேடா. எங்க அப்பாவும் உங்க அப்பா மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வரா மாதிரி ஆபீஸ் வேலையில இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் பெரியவனானா இந்த கடை பிசினஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு உங்க அப்பா மாதிரி ஆபீஸ் உத்தியோகம் தான் போவேன். தீமனோ, நான் உங்க அப்பா மாதிரி பிசினஸ் தான் பண்ண போறேன், ஆபீஸ் போற வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். மின் வண்டி கிண்டி ஸ்டேஷனை தாண்டி வேகமாய் போய்கொண்டிருந்தது. பரத் தன் கையில் இருந்த ஃபைலை திருப்பி இன்டர்வியூ லெட்டரை மறுபடி ஒருமுறை பெருமூச்சோடு படித்துவிட்டு மூடி வைத்தான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.